சோழ தேசத்தோட அரசுரிமை பற்றி பழுவேற்றையர் பேசினதை கேட்டு ஆழ்வார்க்கடியார் நம்பியை பிடிக்கலாம் அப்படின்னு போன நம்ம வந்தியத்தேவன், ஆழ்வார்க்கடியார் நம்பி எப்படியோ போட்டோம், இந்த கூட்டத்தில் ஏதோ பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தூண் மறைவில் இருந்து இன்னும் உன்னிப்பாக அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாரு. கீழே கூட்டத்தில் இப்போ பழுவேட்டையர் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான செய்தி அறிவிக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதுக்காக தான் இந்த கூட்டத்தை சம்புவரையரும் கூட்டியிருக்காரு. சுந்தரச்சோழ மகாராஜாவோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நான் குறிப்பாக அரண்மனை வைத்தியர்கள்ட்ட இதை பற்றி கேட்டு பார்த்தேன். அவங்களும் இனிமேல் ராஜாவோட உடல்நிலை முன்னேறதை பற்றி நம்பிக்கை இல்லை, இன்னும் கொஞ்ச காலம் தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இனி அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் பேசி முடிக்கிறார். உடனே கூட்டத்தில் இருக்கவங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கொஞ்சம் குசு குசுன்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பற்றி. இடையில ஒருத்தர் ஜோசியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொருத்தர், ஜோசியக்காரங்கிட்ட போய் இதை பற்றி ஏன் கேட்பானே, சில நாட்களாகவே வானத்தில் வால் நட்சத்திரம் தெரியுது, அது போதாதா கெட்ட சகனம் நடக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே பழுவேட்டையர் இடையில குறுக்கிட்டு ஜோசியக்காரர்கள்ட்டையும் கேட்டு பார்த்தாச்சு, அவங்களும் இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் உயிரோடு இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் இந்த இக்கட்டான நேரத்தில் மிக முக்கிய முடிவான அடுத்த பட்டத்துக்கு யார் வரணும் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் ஒரு முடிச்சு போடுறாரு. உடனே கூட்டத்தில் இருந்து ஒருத்தர், அதை பற்றி யோசிச்சு இப்போ என்ன ஆக போகுது, அதுதான் ஆதித்ய கரிகாலர் தான் வந்து அடுத்த மகாராஜா அப்படின்னு சொல்லி முன்னமே அவருக்கு இளவரசர் பட்டம் கட்டிட்டாங்களே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பழுவேற்றையர், உண்மைதான், ஆதித்ய கரிகாலர் தான் வந்து அடுத்த மகாராஜா அப்படின்னு சொல்லி அவருக்கு இளவரசர் பட்டம் கட்டியிருக்கு. ஆனால் அந்த பட்டம் கட்டுறதை பற்றி நம்மகிட்ட யாராவது ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்களா? இங்கே இருக்க எல்லாரும் நாலஞ்சு தலைமுறையாக பாட்டை முப்பாட்டை காலத்திலேருந்து சோழ பேரரசுக்காக விசுவாசமாக இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே மிகப்பெரிய போர் வீரர்கள், பல பட்டங்களை பெற்றவங்க. நம்மளில் எத்தனை பேர் இன்னமும் சோழ தேசத்துக்காக உயிரை விட தயாராக இருக்கோம்? இப்படிப்பட்ட நம்மளை மதித்து ஒரு வார்த்தையாவது அடுத்து யாருக்கு பட்டம் சூட்டலாம், இளவரசர் கரிகாலனுக்கு பட்டம் சூட்டினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர்கிட்டையாவது யோசனை கேட்டிருக்காங்களா? இப்படி பழுவேற்றையை ரொம்ப ஆவேசமாக பேச கூட்டத்திலேருந்து ஒருத்தர் கொஞ்சம் நக்கலாக இடையில குறுக்கிட்டு, நம்ம யோசனை கேட்கலனா என்ன, அதான் பெரிய பிராட்டியான செம்பியன் மகாதேவிகிட்டையும் இளைய பிராட்டியான குந்தவி தேவிகிட்டையும் யோசனை கேட்டிருப்பாங்களே, அது போதாதா, என்ன பழுவேற்றையர் சரியா அப்படின்ற மாதிரி சோழ தேசத்தில் அடுத்து பட்டத்துக்கு யார் வரணும் அப்படின்னு சொல்லி முக்கியமான முடிவை போய் பெண்கள்கிட்ட போய் கேட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி அர்த்த வர்ற தோனியில் கொஞ்சம் நக்கலாக பதில் சொல்கிறாரு. இதை கேட்டதும் கூட்டத்தில் இருக்க ஒரு சில பேர் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பழுவேற்றையர் இந்த சிரிப்பு சத்தத்தெல்லாம் கேட்டு கோபம் தலைக்கு ஏறி போய், சிரிங்க, இன்னும் நல்லா சிரிங்க, எப்படி உங்களுக்கு சிரிக்க தோணுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு இதெல்லாம் நினச்சா வயிறு பற்றி எரியுது, என் ரத்தம் கொதிக்குது, எதுக்காக இந்த உயிரை இன்னும் வச்சுக்கிட்டு வெக்கங்கட்டு போய் நான் அந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். பேசாமல் அந்த குறவை கூத்தில் தேவராளன் அருள்வாக்கு வந்து சொன்னானே, துர்க்கை பலி ஏற்கிறதா, அதுவும் ஆயிரங்கால அரச வம்சம் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னானே, என் குலம் கூட ஆயிரம் வருஷத்துக்கு அப்பாற்பட்ட பழமையான குலம்தான், பேசாமல் உங்களை யாராவது உங்களோட வாழை எடுத்து என் கழுத்தில் ஒரு போடு போட்டு என்னை பலி கொடுத்துருங்க, அந்த துர்க்கையாவது திருப்தி அடையட்டும். இப்படி பழுவேற்றையர் வெறி கொண்ட குரலில் ரொம்ப ஆவேசமாக சொன்னதும் கூட்டத்தில் இருக்க எல்லாரும் அமைதியாகிட்டாங்க. சபை திடீர் மௌனத்துக்கு வந்துருச்சு. கொஞ்ச நேரம் இந்த மௌனம் அப்படியே நீடிக்குது. வெறும் காற்றடிக்கிற சத்தமும் காற்றுல மரத்தோட இலைகள் அசைகிற சத்தமும் மட்டும் இப்போ கேட்குது. இந்த மௌனத்தை கலைக்கிறதுக்காக சம்புவரையர் முன்னாடி வந்து ஏதோ தெரியாதனமாக பேசப்பட்ட பரிகாச பேச்சையும் அந்த பேச்சினால் வந்த சிரிப்பையும் இந்த பழுவூர் மன்னர் கொஞ்சம் பொறுத்துக்கிற வேணும். நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே ஈடு இணை இல்லாத தலைவர். நீங்கள் கூப்பிட்டதால தான் இத்தனை பேரும் வந்திருக்கோம். உங்கள் கட்டளைக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இருற கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம். எப்பவுமே உங்கள் வழியில் தான் நாங்கள் அப்படின்ற மாதிரி சம்புவரையர் மௌனத்தை கலைச்சி பழுவேற்றையரும் கொஞ்சம் அமைதிப்படுத்துறாரு. பழுவேற்றையரும் ஒரு மாதிரி சமாதானமாகி, நானும் கொஞ்சம் பொறுமையை இழந்துட்டேன், என்னையும் மன்னிச்சிடுங்க. விஜயாலய சோழர் ஏற்படுத்திய இந்த சோழ ராஜ்யம் இப்போ நம்ம சுந்தர சோழர் காலத்தில் தெற்கே குமரியிலிருந்து வடக்கே துங்கபுத்திரை கிருஷ்ணா வரையிலும் பரவி கிடக்குது. யாருக்குமே வணங்காத பாண்டிய நாடும் சேர நாடும் கூட இப்போ நம்மளுக்கு அடங்கி கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கு. எங்கே திரும்பினாலும் நம்ம புலிகொடி தான் பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தெற்கே ஈழமும் வடக்கே ரெட்டைப்பாடி மண்டலமும் இன்னும் நமக்கு அடிபணியலை. அது ஏன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நான் நினைக்கிறேன். காலங்காலமாக பல யுத்தங்களில் ஈடுபட்டு நல்ல அனுபவம் வாய்ந்த ஆளை தான் சேனாபதியாக நியமிப்பாங்க. ஆனால் இப்போ சோழ தேசத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? மூத்த இளவரசர் ஆதித்ய கரிகாலர் வடதிசை படையோட சேனாபதி. அவருக்கு என்ன வயசாகுது? சேனாபதி ஆகிற வயசாக அவருக்கு. அவரை இரட்டை மண்டலத்தை கைப்பற்ற சொல்லி படையெடுக்க அனுப்புனா அவர் படையில் ஈடுபடாமல் அவர் தங்குறதுக்கு தங்கத்தாலான பொன் மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்காரு. இது எந்த தேசத்திலேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? அது மட்டும் இல்லாமல் மகாராஜாவை வேற அந்த மாளிகையில் வந்து தங்க சொல்லி ஓலைக்கு மேலே ஓலை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி பழுவேற்றையர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இடையில ஒருத்தர், அச்சச்சோ என்னது ராஜாவே அங்கே தங்க வர சொல்லி ஓலை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காரா, அப்போ ராஜாவும் காஞ்சிக்கு போக போகிறாரா என்ன அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கவலையோடு கேட்குறாரு. உடனே பழுவேற்றையர் ஒரு மாதிரி நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேணாம், மகாராஜா தஞ்சை கோட்டையில் பத்திரமா இருக்கார், தஞ்சை கோட்டையோட காவல் யாருன்னு தெரியும்ல, என் தம்பி சின்ன பழுவேற்றையர், அவனோட அனுமதி இல்லாமல் ஒரு காற்று கூட உள்ளே நுழைய முடியாது, அப்புறம் எப்படி ஓலையெல்லாம் உள்ளே போகிறது, என்னையும் என் தம்பியும் அறியாமல் மகாராஜாவை யாரும் பார்க்கக்கூட முடியாது, கரிகாலன்கிட்டேருந்து வந்த ஒரு ஓலை கூட உள்ளே நாங்கள் போக விடலையே அப்படின்ற மாதிரி பழுவேட்டையர் சொல்லி முடித்ததும் கூட்டத்தில் இருக்க எல்லாரும் ஆஹா ஓஹோ வாழ்க பழுவேட்டையர் வாழ்க பழுவேட்டையர் அப்படின்ற மாதிரி கோஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. வந்தியத்தேவன் இதை ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு இப்போ தான் விஷயமே புரியுது. ஓ, இதுக்காக தான் நம்மளை வந்து ஆதித்ய கரிகாலர் வந்து பழுவேட்டையரோட கண்ணில் படாமல் ஓலையை கொண்டு போய் நேராக சுந்தரச்சோள மகாராஜாட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா, அடடா எவ்வளவு சிக்கலான வேலையில் நம்மளை கொடுத்துட்ருக்காருப்பா அப்படின்ற மாதிரி வந்தியத்தேவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ மறுபடி பழுவேற்றையர் பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கேளுங்க, கரிகாலன் ஒரு பக்கம் அப்படி இருந்தால் இன்னொரு பக்கம் ஈழப்போருக்கு போன அருள்மொழிவர்மன் இன்னும் விசித்திரமாக இருக்கான். காலங்காலமாக நம்ம முன்னோர்களும் சரி நாமும் சரி வேறு நாட்டின் மீது படையெடுத்தால் நம்ம நாட்டு படை வீரர்களுக்கு தேவையான உணவெல்லாம் அந்த நாட்டிலே தானே எடுத்துப்போம், அதானங்க வழக்கம். ஆனால் இப்போ ஈழப்போருக்கு போயிருக்க படை வீரர்களுக்கு உணவு நம்ம தஞ்சையிலேருந்து போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நம்ம இளவரசர் அருள்மொழிவர்மன்ட்ட கேட்டால் அந்த நாட்டிலேயே நம்ம படை வீரர்களுக்கும் உணவு எடுத்துக்கிட்டால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்களாமா, ஈழ அரசனோட தான் நமக்கு சண்டையாம், ஈழ நாட்டு மக்களோட இல்லையாம், மக்கள் மன விருப்பத்தோடு தான் ஆட்சி பண்ணணுமா, அதனால் பணமும் உணவும் அவருக்கு தஞ்சையிலேருந்து வேணுமா இப்படின்னு பழுவேற்றையர் ரெண்டு இளவரசர்கள் மேலேயும் இருக்கிற வெறுப்பை கக்குறாரு. உடனே கூட்டத்தில் இருந்த மலவரையர் குறுக்கிட்டு, எனது படைக்கு சென்றால் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதா, ஐயா சாமின்னு அவங்க காலில் விழுந்து கும்பிட சொல்லுவார் போல், இப்படி ஒரு தர்ம யுத்தத்தை நான் எங்கேயுமே கேட்டதில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் கூட்டத்தில் இருக்க எல்லாரும் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பழுவேற்றையர் இந்த அளவு கோவப்படாமல் அவரும் கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. சிரித்து முடிச்சுட்டு, இந்த ரெண்டு இளவரசர்களுமே மாறி மாறி அரண்மனையோட பணத்தையும் தானியத்தையும் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க, அதனால் அப்பாவி சிற்றரசர்களான உங்கள் மேலெல்லாம் வந்து நான் வரி அதிகமாக விதிக்க வேண்டியதாயிருது, மன்னர்கிட்டையும் நான் இதை பற்றி பல தடவை பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவர் பெரிய பிராட்டியை போய் கேளு இளைய பிராட்டியை போய் கேளு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாரு. அவருக்கு சுயமாக யோசிக்கிற சக்தியே இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அவரோட பெரியண்ணை செம்பியன் மாதேவியும் மகள் குந்தவி தேவியும் சொல்கிறது மட்டும்தான் அவருக்கு இப்போ தேவ வாக்கு. இவ்வளவு வயசுக்கு அப்புறமும் வீராதி வீரன்னு பெயர் எடுத்த இந்த பெரிய பழுவேற்றையர் போய் அந்த சின்ன பொண்ணான குந்தவி தேவி முன்னாடி கையை கட்டி ராஜ்யசபைக்கு யோசனை கேட்கணுமா, சோழ ராஜ்யமே இப்போ ஒரு பெண்கள் ராஜ்யமாக மாறிக்கிட்டு இருக்கு, இனியும் என்னால் பொறுத்துக்க முடியாது, நீங்கள் சொல்லுங்கள் இந்த ராஜாங்க பதவியே தேவை இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் என் சொந்த ஊருக்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பழுவேற்றையர் ஆவேசமாக பேசி முடிகிறாரு. உடனே கூட்டத்தில் இருக்கவங்களாம், வேண்டாம் தலைவா வேண்டாம், கூடாது கூடாது, நீங்களும் இல்லைன்னா சோழராஜ்யம் இன்னும் கேவலமான நிலைக்கு போயிடும், நீங்கள் தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல், நீங்கள் வேணும், நீங்கள் தான் வந்து அரண்மனையோட தூண் அப்படி இப்படின்னு பெரிய பழுவேற்றையரை ஒரு மாதிரி நைஸ் பண்ண பார்க்குறாங்க. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியார் நம்பியும் இதை ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பெரிய பழுவேற்றையர் வந்து ஏதோ முடிச்சு வச்சு தான் பேசுகிறாரு அப்படின்றது தெளிவாக தெரியுது. உடனே பழுவேற்றையர் அந்த கூட்டத்தில் இருக்கவங்களை நோக்கி, அப்படின்னா நீங்கள் எல்லாரும் கடைசி வரையும் என் கூட நிற்கணும், நான் சொல்ல போகிற யோசனையை கேட்டு அதில் இருக்க நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் எனக்கு உறுதுணையாக இருக்கணும், பெண்கள் ராஜ்யமாக மாறிக்கிட்டு இருக்க சோழ ராஜ்யத்தை நம்ம எப்படியாவது மறுபடியும் மீட்டெடுக்கணும், யார் பட்டத்துக்கு வந்தால் சரியாக இருக்குமோ அவரை அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி பழுவேற்றையர் ரொம்ப ஆவேசத்தோடு பேசி முடிகிறார். இல்லையே, பழுவேற்றையர் ஏதோ பெரிய திட்டத்தை கையில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்குது, அப்படி என்ன தான் திட்டம் வச்சுருக்கார் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.